இது நாம் இது பேரருள். இப்ப நாம செல்வத்தை தேடி நாம் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறது எத்தனை காலம் சம்பாதிக்கிறதையும் சம்பாதிச்சிடறோம். ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு ரூபாய் கொடுத்த போட்டு சரி இருக்கட்டும் நம்ம நினைக்கிறோம். உதவிச்சீரே நம்மளுக்கு ஒரே நம்மளுக்கு வருவாய் வருதுன்னு நினைக்கிறோம். ஆனா பத்து பேர் கொடுத்து ரெண்டு பேர் கொடுக்காதபடி பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஒன்னும் அவன் மேல கோபம் வரும், படுக்கைக்கு உணர்வு வரும், வெறுப்பு வரும். பாதாமியை போட்டு நல்லா இது பண்ணி இந்த இது விஷத்தை கொஞ்சோண்டு போட்டா என்ன செய்யும்? நம்ம நல்ல மனசெல்லாம் வந்துடும். அடுத்தாப்பிட்டு என்ன செய்யும்? நமக்கு சரியா வர செலவு பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட வெறுத்து பேசணும். இந்த வெறுப்பின் தன்மையை அவங்களும் பிரேக் பண்ணுவாங்க. இப்ப எங்க இருந்து வருது? இது ஒன்னும் வரும். ஆகவே இதன் போல நிலைகள் எல்லாம் அது நமக்குள் வராதபடி இது சந்தர்ப்பத்தால் வரக்கூடிய அப்ப என்ன இது சிவதனுசா மாறிடும். ஆனால் நம்முடைய பிரிக்கும் உணர்வின் தன்மை நாம உடனே அடுத்த நிமிஷம் இதுக்குண்டான பதிவுகளை மாற்றிட்டு வரணும். ஏனென்றா சிவதனுசுன்னா ஒவ்வொன்று எதை எதை கொண்டு சந்தர்ப்பத்தில் அனுச்சி கோழி ஒரு வீட்டில் பூச்சி விழுங்குது, அடுத்த அனுச்சி அவனுடைய சந்தர்ப்பம் கோழியா வரும். ஒரு காக்கா அந்த வீட்டில் பூச்சியை எடுக்குது, அதனுடைய சந்தர்ப்பம் காக்காய பெறக்கூடிய நிலையில் அது அந்த விட்டில் பூச்சியை இதே மாதிரி ஒரு எறும்பு பத்து எறும்பு சேர்த்து பிடிச்சிக்கிறது. அவருடைய சந்தர்ப்பம் அனுச்சி இது உடல் பெருசா இருந்தாலும் இந்த உணர்வு தன்மை வந்து எறும்பின் தன்மை வந்து எறும்பு நீர்ப்புக்குள்ள வந்துடும். அதே சமயத்தில் மனிதன் அதை கொன்றான்னா அந்த உயிர் ஆன்மா மனிதனுக்குள்ள வரும். அவருடைய சந்தர்ப்பம் அந்த உயிர் நமக்குள்ள வந்து இந்த உணர்வு பெருத்து இந்த உணர்வு ரூபம் பெறக்கூடிய தகுதி வரும். அதனுடைய சந்தர்ப்பம் இப்ப நான் மனிதனாக இருக்கக்கூடிய நிலைகள்ல நம்முடைய சந்தர்ப்பம் என்ன வேதனைப்படுத்த வேண்டிய உணர்வு அதிகமா அந்த சந்தர்ப்பம் வந்து உணர்வு வளர்க்கப்படும் நினைச்சுது. இந்த உணர்ச்சியின் தன்மை நம்ம ஆத்திரமும் கோபமும் வேதனையும் இதே போல ஒவ்வொரு சந்தர்ப்பத்தும் உருவாகுது. யாரால் வேதனையாகி அந்த நோயின் தன்மை நமக்கு அது நோயாக மாறும். நோயின் தன்மை சொன்னாலும் என்ன இந்த மாதிரி பண்ணாங்க சந்தானங்கள் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த உணர்வின் தன்மை வளர்த்த பின் யாரை நினைத்து வலுகிறோமோ உடலுக்கு பின் இந்த உடல் விட்டு சொன்னா அவங்க உடலை போய் அகாவியாக மாற்றும். அதே வேதனை உருவாச்சு அவங்களை பழி தீர்க்க உணர்வோட போயிடும். நம்மளுக்கு தெரியாது நாம அல்ல இந்த உணர்ச்சிகள் இந்த உயிரோட கண்போது அந்த உயிர் அந்த உணர்வுகளை எங்கே சென்றால் இது இயக்கியதான் தெரியும். இது சகாக்கலை சொல்றவங்களுக்கு அர்த்தமா இருங்களா? ஏன்னா உங்களை தெளிவாகவே கூறிவிடும். ஏன்னா இந்த ஆய்வுகார மெம்பரா இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊரந்தவருக்கும் அதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு சொல்றோம். இதெல்லாம் எடுத்து கேசட்டா நீங்க கோர்த்து பார்த்தீங்கன்னா முழுமை வரும். எல்லாத்துக்கும் முழுமை சொல்ல முடியுமோ? அதனால இந்த பகுதி சொல்லப்படும் அந்த பகுதி உள்ளதை கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டோம்னா அந்த முழுமையின் தன்மை அடையும். ஏன்னா போன வட்டம் வந்திருக்கிறவங்களுக்கு வித்தியாசமா தெரியும். திருநெல்வேலிக்காரர் சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், இப்ப இங்க சொல்ல போகும்போது வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி சேலத்துக்காரர் சொல்லும்போது வித்தியாசமா இருக்கும். என்ன உணர்வுகள் அங்க இணைந்து அந்த உணர்வு மாறுறது எதனதன் துறைகள் எதன் உணர்வு மாறுங்கிறது தான் இதை நினைவுபடுத்துறோம். சிலர் என்ன கூடாது நான் வந்து அன்னைக்கு அந்த மாதிரி நம்ம கேசட்டை போகும்போது அவங்களுக்கு ஒரு விதமாக சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ஒரு விதமாக சொல்லும். இதெல்லாம் அந்த உணர்வு இயக்கங்களை முழுமையை சொல்லணும்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லணும். எத்தனை பேர் உட்காரு எவ்வளவு நாள் உட்காரு இந்த சந்தர்ப்பம் உணர்வு இங்கே விளைய வைக்க போகும்போது இதே உணர்வுகள் வெளி அலைகளாக மாற்றப்படும் போது இணைந்து வாழும் இந்த பக்குவத்தில் இருப்போம்போது நாம் இதை இப்படி எடுக்கணும் அப்படின்னு இந்த ஆயுள்கால மெம்பர்கள் இணைய போகும்போது அந்த அருவுணர்வு பருவம் பக்குவத்தை நாம் தெளிவாக சொல்லவும் ஏற்றுக்கொள்ளும் பருவம் வரும். அதனால தான் நான் இதை சொல்றேன். ஏனென்றால் குருநாதர் எனக்கு இப்படித்தான் சொன்னார். உன்னைக்கு என்ன செய்வாரு காட்டுக்குள்ள கூட்டு போனோடனே இது பேச மாட்டான் பாரு பச்சலையே அது எப்படி பேசணும்னா பாரு நான் பேசுன்னு சொல்லிட்டு எப்படி பேசுன்றான்னு பிடிப்பாரு எல்லாத்திலும் நுண்ணிகள் வரும். இதே மாதிரி இது புலி செத்து போச்சு இது என்னடா செய்யும் அப்படின்பாரு அது செத்து போச்சுன்னா அது எப்படி எதை கொண்டதான் அங்கே போய் உயிர் பிறக்கும் அது எப்படி சொல்லும் பாரு அது செத்து போச்சு இதை வந்து சேர்த்து சத்தல எங்கடா போகும் பாரு அது செத்து போன ஆள் எல்லாம் காத்துல போகுது. ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி சொன்னோம்னா அது எப்படி காத்துல போகுது காத்துல போனா என்ன செய்வேன் இப்படி எல்லாம் விளக்கம் கேட்பார். இப்படிதான் அணு என்ன கிடைக்கலன்னு சோறு இல்லைங்க நடந்து போக கூட முடியாதுங்க. எத நம்ம நினைக்கிறோம் காட்டுக்குள்ள போனா நடந்து போகக்கூடிய சக்தி இழந்தாச்சுன்னு அமைச்சு அந்த இடத்துல வேதனை வரும். அந்த வேதனை இருக்க போகும்போது அனுப்பி வேதனை ஏற்பட்டேன்னு எப்படி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாரு எப்படி நம்ம அங்க போகணுமே என்ன வரும் வேதனை வரப்போம் சொல்றாரு நீ வேதனை படிச்சு வர நடக்க முடியாது நடக்க முடியல நீ என்ன செய்ய நம்ம அங்க போறோம்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கலாமே அப்படின்னு இந்த எண்ணம் வருது இல்ல, எப்போ அங்க எண்ணம் வருது. அப்ப அந்த எண்ணம் வரும் போது இந்த உணர்வு வருது. அப்ப நாம தப்பிக்கணும்னு எண்ணம் வருது. இப்போ புலிகிட்ட இருந்து மான் தப்பிக்கணுது, ஆனா புலியின் உணர்வு வருவாக்கு. அதே மாதிரி இது உடல் இருக்கும்போது இயங்குது, ஆனா உணர்வுல படரப்பும்போது அனுசியுது. இந்த உணர்வுக்கு தக்கவாறு சாந்தமான உணர்வு கொண்டமா நல்ல மலர் உள்ளதா இதை தந்து அது ஓடுது. இது இந்த அழுத்தம் இல்லாதது. ஆனா உயிரணுக்கும்போது அது அனுசியுது. இது கிரேதாயுகம். இது பறந்து ஓடப்போம்போது அனுசியுது. வேகமா அங்க போனாலும் எதன் திட்டம் அங்க இருக்குதோ அதை கிரகித்து அது உணர்வு எடுத்து உணவாக எடுத்து அது விடையுது. இது கிரேதாயுகம். இந்த உணர்வின் தன்மை உயிருக்குள் பட்டு திரேதா உடலுக்குள் போய் இந்த உணர்ச்சிகள் எப்படி திரேதா யுகம். இது என்ன இவங்க இருக்குதாங்கல்ல கிரேதா யுகம் திரேதா யுகம்ங்கிற போது அந்த காலம் இந்த காலம், அந்த காலத்தில் அவன் இருந்தா இந்த காலத்தில் இவன் இருந்தான்ட்டு கதைகளை கேட்டு விடுவான். கிரேதா யுகம் திரேதா யுகம்னா ஒன்றும் தெரியாம இருக்கிற சூரியன் எல்லாம் கிரேதா யுகத்தில் உருவானது. கவர்ந்து கொண்ட உணர்வுகள் மரம் செடிகள்லாம் கிரேதா யுகத்தில் உருவானது. என்ன கிரகித்து கொண்டு அந்த உணர்வின் தன்மை உருவாகணும். அந்த உணர்வின் தன்மை உயிரணு தோன்றியிருக்கா திரேதா யுகத்துக்குள் இந்த உணர்வு உணர்ச்சிகள் இயக்குது துவாரகா. அப்ப அந்த திரேதா யுகத்தில் எண்ணங்கள் உழப்பும் போது எதன் உணர்ச்சிகள் உருவாக்குது. அதான் எண்ணங்கள் கொண்டு உயிரில் பற்றி எதை பெற வேண்டும் அந்த செடிவின் அறிவை அணிச்சு கண்களாக உருவாக்குது. கண்களான பிற்பாடு இது கொண்டு தெரிந்து கொள்ளும் அறிவு வருது. தெரிந்து கொண்டு வரும் அறிவு உறப்பும் கூர்மையா எதை வலுப்பெறுதோ அதன் உணர்வாக மாற்றும். ஆக கிரேதா யுகத்தில் என்றாலும் கிரேதா யுகத்தில் சுவாசித்து உணர்ச்சியும் வேகம் அழுத்த உறப்பும் போதும் பார்க்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை உருவாக்குது. அப்ப உயிர் என்ன உணர்வின் தன்மை, அதன் உணர்வின் தன்மை பார்க்க வேண்டும் என்ற உணர்ச்சிக்கு ஒப்ப உணர்வு ஊற்றி கண்களை உருவாக்குது. சொல்றவர்களுக்கு வேதங்களில் இவ்வளவு மூலம் வேதம் படிச்சு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா தலையில ஆயிரம் வருடம் ஆனாலும் கூட புரட்டி பார்த்துக்கிட்டே தான் இருக்கான், மூளையை போட்டு செலவழிச்சுக்கிட்டே இருக்கான். சொல்றவர்களுக்கு இதெல்லாம் நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த அருள் மகிழ்ச்சி அகிழ்ச்சியின் நிலையிலையும் நமது குரு காட்சி அருள் அகிழ்ச்சியும் பெற்ற பேருண்மை அவன் அறிந்துள்ள அந்த அருள் அனைத்தும் நீங்கள் பெற்று அந்த துருவ நட்சத்திரமாகும். அதில் ஆயுள் கால நண்பராக அமைந்து சில என்ன குருநாதர் எனக்கு இப்படித்தான் கொடுத்தார், அவர் கொடுத்த வழியில நான் இதை கொடுக்க முடியும், முக்கோடி கணக்கில் பணம் வாங்கி தர்றேன், உடனே நோயெல்லாம் நீக்கி போடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் இல்லை. நோயை நீக்கிறதும் நோய் உணர்வு அது இயற்கை. இப்ப அதிலிருந்து தப்ப வேணும் என்ற உணர்வு இருக்கும்போது எதை வைத்து தப்பணும், அந்த உணர்வின் தன்மை ஒளி எழுத்து இங்க தப்ப வேணும் என்றா இந்த உடல் பற்றா இருக்கு சொல்றாச்சுங்களா. இன்னைக்கு நோயை நீக்கி மருந்து விட்டு கை கால் போச்சு உறுப்புகளை மாற்றி வச்சோன்னு எத்தனை காலம் வாழ்றாங்க சொல்லுங்க பாக்கலாம். இந்த உறுப்புகளை மாற்றி அமைச்சால் நினைச்சிடும் இந்த இயற்கையில் செய்த நிலைகள் கொஞ்சம் மாற்றம் என்பது என்னால முடியலையே, என்னால முடியலையே, இப்படி இருக்கு நான் உறுப்பை மாற்றி வச்சிருக்கிறேன் அப்படின்னு இந்த உணர்வு தோன்றும் போது அடுத்தவங்க இயற்கையின் நல்ல நிலையில் இருக்கணும் பார்த்தவொடனே இந்த வேதனை தவறு, சலிப்புத்தன்மை தான் வருது, சங்கடத்தன்மை தான் வருது. இதெல்லாம் எங்க போகுது, உறுப்புகளை மாற்றி அமைச்சோம். நுகரும் உணர்வுகள் அணிச்சு உணர்வுகளை மாற்றி அமைக்குது நமக்குள்ள. உணர்வுகளை மாற்றி அமைக்கும் போது உணர்ச்சிகளும் மாறுது. அந்த உணர்வுக்கு தக்க உணர்ச்சியின் தன்மை கொண்டு இன்றைய செயல் நாளைய சரீரமா மாற்றிடும். நீங்க உடல்ல இதெல்லாம் மாற்று. அப்ப நம்ம எங்க போகணும் சொல்றவங்களுக்கு அர்த்தம். அதனால நாம ஆயுள்கார நம்பரா இணைக்க போகும்போது இதுக்கு பற்றுக்கு வந்துட வேண்டாம். பிரியோர் ஆன்மாக்கள் நமக்குள் இருந்தாலும் அதை அடக்க வல்லமை நமக்குள். பிரியோர் ஏவல் தன்மை யார் செய்தாலும் அருளை பெறப்போகும்போது இருளை நீக்க முடியும். நாம அதை பற்றுடன் கொஞ்ச நாள் பற்ற அந்த வலுவு அழுத்தணியில கொஞ்சம் இது இருக்கப்படுவீங்கன்னா அதுல உணர்வும் பசையும் ஜாஸ்தி இருக்கும். நல்ல தண்ணி ஊற்றிட்டு வந்தா அழுத்தணும் போனாலும் பாக்கி இந்த தண்ணியில நல்ல தண்ணி ஊற்றும் போது கொஞ்சமாவது தூக்கிடும். அந்த உணர்வின் தன்மை ஊற்றி கொண்டு இருந்தா இதை நான் இவ்வளவு ஊற்றி கழுவினே மறுபடியும் வந்துருச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும். இந்த உணர்வை நான் மாற்றி கொண்டிருக்கேன். நமக்கு இந்த உடல் சொந்தமா இல்லை, நாம சொந்தமாக்க வேண்டிய உயிர் அந்த உணர்வின் தன்மை ஒளி. இந்த உணர்வின் தன்மை என்றும் ஏகாந்த நிலை என்ற நிலை, எதுவுமே நம்மை தாக்காத நிலை, எப்போதுமே ஒளியின் தன்மை கொண்டு இருளை விளக்கும் நிலை. விளக்கம் போட்டாச்சு எப்படி இருள் மறையிறோ அதே போல நம்ம உணர்வின் தன்மை எதுவுமே தெரிந்து கொள்ளும் நிலை. அதனின் வலு அழுத்தமானால் தீமை என்ற நிலை நம்ம வராது இருக்கும். அந்த உணர்வின் தன்மை வளர்த்து விட்டால் துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்பூட்டத்தில் அதன் உணர்வின் தன்மை என்றும் ஒளியின் தன்மை. இது ஏகாந்த நிலை. ஏகாதசி அப்படின்னா பத்து, பத்தாவது நிலை அணைப்பும்போது ஏகாதசி. ஏகாதசின்னு நாம நினைச்சு எங்கேயோ போயிடும். ஏகாந்தமான நிலைகள் இருக்கும், எதுவுமே எதிர்ப்பில்லாம நிலை ஏகாதசி. அத வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு இங்க ஏகாதசினா இங்க நம்ம பூமியில வாழக்கூடியவங்க ஏகாதசினா பரமசிவ அதாவது பிறருடைய தீமைகளை எண்ணாதபடி நமக்கு சந்தோஷமான நிலை. ஆனா ஏகாதசி வரை நம்ம எப்படி இருக்கணும், நாம இந்த ஏகாதசி வரை தண்ணி சோறு நல்லா சமைச்சு வாசனையா சமைச்சு நல்ல உடலை ஒரு வந்து முழுமையா சாப்பிட கூடாது, முக்காவாசி சாப்பாடு தான் இருக்கணும், அந்த ருசி வரணும். நீங்க சாப்பிட்டு நல்லா மூக்கு முடிக்க பிடிச்சுன்னு ஏன் அம்மா நீ நிறைய சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும், இந்த சோர்வின் தன்மை வரும். அப்ப என்ன இந்த உணர்ச்சியும் ருசி வரும். அப்ப அந்த ருசியின் தன்மை கொண்டு வந்து அந்த உணர்வின் தன்மை எடுத்துக்கொண்ட ஒரு படம் என்ன செய்யணும். அடுத்து அப்படி நம்ம யாரா இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும், அவங்க கூட சிந்திக்கணும். இப்ப சண்டை போறவங்களும் சிந்தித்து செயல்படக்கூடிய சக்தி இருக்கணும், நம்ம துரோகம் செய்யலாம் நினைக்கிறோம், அவர்களும் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெறணும். ஒண்ணும்னா நமக்குள்ள அவங்க தீமையின் உணர்வு வராது. இதான் ஏகாதசி வரணும். இந்த புவியில இந்த புவியின் தன்மை ஏகாதசி, இந்த வைகுண்ட ஏகாதசி. இப்ப இந்த உணர்வின் தன்மை செய்து பிரபண்டங்கள் இருந்து வரக்கூடிய விஷயத்தின் தன்மை அது தன்னை இயக்காது என்றும் ஒளி என்று நினைக்கிற இங்க ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி சொல்றது உங்களுக்கு அர்த்தமா இருங்களா. ஞானிகள் எது எதை மனிதன் எப்படி வாழ வேண்டும், இந்த உயிரணுப்பெருடன் எத்தனையோ கோடி சரீரங்களை இன்னலை கடந்து இந்த இன்னலை நீக்கக்கூடிய வலிமையான இந்த உடலும் அந்த உணர்வும் அறியும் அறிவும் கிடைச்ச ஆறாவது அறிவை நாம் எப்படி பயன்படுத்துறதுன்னா, ஒரு இதெல்லாம் நீங்க என்ன ஒவ்வொரு வீட்லையும் இன்ஜினியர் வீடா இருக்கிறீங்க, இன்ஜினியரும் போது எலக்ட்ரிக் இன்ஜினியரா இருக்கிறீங்க, அதுல ஒரு நொழி தவிர அனுஷியம் இதா இப்போ. அப்ப அங்க பாத்துட்டு வந்து இந்த மாதிரி இருந்து வீட்டுல சொல்லுவாங்க, அப்ப சொல்ல போகும்போது எடுத்து வச்சு அந்த கருத்தும் உங்களுக்கு தெரியும். அதனால இதன் வழி வரப்போகும்போது அதன் உணர்வு கலந்து அதன் உணர்வு சிந்திக்கும் ஆற்றல் வரும். அங்க அவர் வந்து எலக்ட்ரிக் வேலை செய்ய போகும்போது இந்த மாதிரி ஹெர்த் ஆகி போச்சு, இந்த மாதிரி அங்க இதாகி போச்சு, ரொம்ப சங்கடம் ஆகி போச்சுன்னா ஆ அப்படின்னு சொல்லி இந்த உணர்வு எடுத்தோம்னா, அதே கணவர் இடத்துல நினைக்கும் போது அவருக்கு ஏதாவது அதனால இந்த நேரத்துல அவர் மேல இது வந்து இப்படிலாம் ஆயிருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற இந்த உணர்வு இருக்கூடாது. ஆகவே நாம அந்த இடத்துல நினைச்சு மகிழ்ச்சியும் அது செக்டர் அந்த இதெல்லாம் இவருக்கு ஆகாத அந்த நிலை வரணும் மன உறுதி ரொம்ப இதை எடுத்துடாது. அடுத்து தொடர்புள்ள போகும் இந்த உணர்வு உறுதி வருது. இந்த உறுதி வந்தா நினைச்சு கணவரை அத்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து அவர் போகாம தடுத்து யமனிடமிருந்து சாவித்து தன் கணவனை மீட்கணும். துயரம் என்ற நிலையிலிருந்து துயரத்தை நீக்கும் உணர்வு எடுக்கப்படும் போது அவருக்கு அந்த மாதிரி நல்ல உயர்ந்த சந்தர்ப்பமும் அதுலேருந்து தப்பித்து நிலையும் மன உரிமை பெற வேண்டும் என்ற உணர்வை பதிவு செய்த நிச்சயம் அவனுடைய எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் நாம சாதாரணமாக ஒரு நோயாளியே அதுலேருந்து நண்பர்கள் சண்டை போடாமல் அமெரிக்காவில் இருக்கவங்க எப்படி இயக்குது. அடிக்கடி நோயாளி என்ன போகும்போது தனிச்சு அந்த நோயாளி நம்ம சொல்லிடும், சொன்னப்ப அந்த நோயாளி அங்கே இருந்தால் அந்த வலுப்பெற்ற அந்த ஆன்மா நம்மகிட்ட வந்துடும். இதெல்லாம் உணர்வுகள். இந்த காந்தப்பலன் ஒவ்வொரு பொருளையும் கத்திரிக்காயில் அந்த காந்தப்பலன் இருக்கணும், அதை உணர்வு கொண்டு கத்திரிக்காயை விளையுது. அதாவது ஒவ்வொரு மிளகாயில அந்த காந்தப்பலன் எதை உணர்ச்சி கண்டதோ அது செடியின் தன்மை அது கவர்ந்து அந்த உணர்வின் ரூபத்துக்கு ரூபத்தை உண்டாக்குது. இப்ப சொல்றது இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கணவன் மனைவி ஒன்று சேர்த்து வாழ்ந்தாலும் குறைகளை கணவன் வெளிப்புறங்களில் எச்சரித்து வர்றாங்க, அப்ப எப்படி அதிர்ச்சி பயம் இதை போன்று தோற்றுவிக்கிறது. அப்ப நம்ம மனைவிக்கு சொல்ல போகும்போது அது ஈஸ்வரன் இந்த துறவு நட்சத்திரத்தை எடுத்து தன் உணர்வுணர் பெறணும், அவருக்கு மகிழ்ச்சி நல்ல உணர்வு பெறணும், அவ்வப்போ சிந்திக்கும் தன்மை வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அவருக்கு ஒரு நல்ல மன உழுத்து அந்த சந்தர்ப்பம் நல்லதை ஆக்கும் உணர்வுக்கு அகற்றி செல்ல வேண்டும் அப்படி நீங்க எண்ணி பாருங்க. அப்ப நினைச்சு அந்த மாதிரி நினைச்சுன்னா திடீர்னு இந்த உணர்வுல நினைச்சு இந்த சிக்கல்ல விடுது. அப்ப அந்த சிக்கல் இருந்து வரக்கூடிய நிலையில் நினைச்சு அது வராதபடி மனைவி உணர்கள் இந்த உணர்வு நினைச்சு மேக்னெட்டிக் இயக்கமும் நீங்க அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பஸ்ஸுக்கு போறோம்னாலும் கூட பஸ் ஏற விடாது, நீங்க அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த உணர்வலை இவங்க வலுவாக்கி அந்த வண்டியை ஏற விடணும். அனுபவத்தில் பார்க்கலாம் சொல்றது பத்தாச்சும் அந்த பொண்ணுக்கு அண்ணன் இங்கே இருந்தாங்க நம்ம தியான வழியம் பேர் அப்ப வந்துட்டு வந்துட்டு போவார். போக போக போகும்போது இங்கேருந்து திட்டமாடிட்டு போயிட்டு இருக்க போகும்போது பஸ் ஏறி இருக்கிறாங்க. பஸ் ஏறின உடனே பதட்டமாக இருந்தது. அப்போ குருவாக ஏன் இந்த மாதிரி எனக்கு பதட்டம் ஆகுதுன்ட்டு என்னமோ தெரியலன்னு சொல்லி அந்த உணர்வுகள் இறங்க சொல்லி உணர்வு இறங்கும்படி உணர்ச்சிகளை தூண்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால இங்கேருந்து போனோம்னா அடுத்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும்னு இறங்கி இருக்கிறாரு. கூட வந்தவங்க அவங்க வந்து இதே அரிசியாக என்ன செய்திருக்காங்க, நீ என்னையா பைத்தியத்தனம் எவ்வளோ தூரம் டிகிரிட்டு இந்த மாதிரி படித்து பஸ்ஸில் போகிறதுக்கு பயந்துட்டு இருங்க என்னமோ தெரியலப்பா எனக்கு எனக்கு சாமியார் சொல்லி கொடுத்தாரா
சாமி அது சொல்லிவிட்டாரு, கூட்டமா இருக்கணும் இறங்க சொல்லி அப்படின்னு கிண்டலா பண்ணிட்டு வந்துருங்க. அவர் இங்க அடிக்கடி வருவார், அவ்வளவும் அடிக்கடி இவர் சொல்ல போகும்போது இவர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்து இந்த ஸ்டாப் இறங்கணும், அடுத்த ஸ்டாப்பு போன உடனே கட்டாயமாவே கீழே இறங்க வச்சிருச்சு. அது இறங்கணும்னு இங்க இருந்து போயிருக்கிறார். இந்த அடுத்த ஸ்டாப்புக்குள்ள போறதுனால போறதுக்கு முன்னாடி ஒரு பாலத்துல இருந்து அப்படி தூக்கி எரிஞ்சு கீழே இறங்குறேன். இந்த கிண்டல் பண்ணாம பாருங்க, அந்த படிவோரத்துல இருந்தாலும் அந்த பக்கமே சாஞ்சிருக்கு, அதுக்குள்ள சிக்கிட்டு தொடல் இழுத்து இது பண்ணி அடுத்த பஸ்ல இவர் ஏறி போறாரு. அடுத்த பஸ்ல ஏறி போனவொன்னு என்ன ஆயிப்போச்சு, பொன்னிசாமி நீ சொன்னையே நான் கேட்கலையே, என்ன தூக்கிடுப்பான எங்க பஸ் தூக்குறது அப்படின்னு கால வெட்டிதான் இருக்கும். இதாயிப்போச்சுன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்ப இது என்ன ஆயிப்போச்சு, இது யாரோ போய் சொல்லியிருக்காங்க, பொன்னிசாமி வந்த வண்டி கவுந்துருச்சு, அவங்க மாமனார்னு சொல்லி மோட்டர் சைக்கிள் வந்திருக்காரு, ஏதோ சொன்னோடனே அவர் உணர்ந்துடுச்சு போயிருக்கிறார். அப்ப இவர் பார்க்க போகும்போது இவர் வந்து அடுத்த பஸ்ல நிறந்தார் சிக்கிட்டு. அவங்க என்ன மருமகன் எனக்கு சொன்ன அங்க முன்னாடி மருமகன் சொன்னது நான் கேட்கல, இந்த மாதிரி அவசரப்படுறேங்க, அவர் கிண்டல் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இந்த உணர்வுகள் எதை ஏற்றுதுன்னு சொல்லும். அதே மாதிரி அவருடைய பையன் இந்த தியானத்தில் இருப்பாங்க, அப்பெல்லாம் காட்சிகளை கொடுத்துக்கிட்டு இருந்ததுல்ல, காட்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டியும் அவங்க தம்பியும் எனக்கு மைசூர்லேருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. மைசூர்லேருந்து வந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகிப்போச்சு, இந்த பஸ் அந்தம்மா நல்ல தியானம் பாட்டி நம்ம தியானத்தில் இருக்கிறது வந்தவொடனே என்னமோ ஒரு மாதிரியா இருக்காதப்பா அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பஸ் டிரைவர் ஓடுற பார்த்தாலே சந்தேகமா இருக்குன்னு பேரங்க சொல்லியும், அதே நீ ஏன் பாட்டி இந்த மாதிரி நடந்த காட்சி இங்க இருக்கிறாங்க இங்க இருக்க போப்போம் அடிக்கடி இந்த மாதிரி பயத்தை சொல்லுங்க தானே இன்னொரு பெரிய பேரன் அவன் என்ன செய்ய ஏன் பாட்டி நீ வேணும் அதெல்லாம் ஒன்னும் இருந்தாலும் கூட நிலைமை என்ன ஆயிப்போச்சு, அந்த பஸ் ஒரு பள்ளத்துல கவந்துருச்சு. கவந்த உடனே என்ன ஆயிப்போச்சு, அப்ப அந்த கமர போகும்போது ஈஸ்வரான்னு சத்தம் போடுற இந்த குரல் இந்த இன்னொரு பையன் காட்சி சொல்லிட்டு இருப்பானே இந்த பையனுக்கு காட்சியே உடனே சொல்லியிருக்கேன் ஆனும் எந்திரிச்சிருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட ஓடி போய் நம்ம பாட்டி வந்த பஸ் கவர்ந்துருச்சுன்னு பேசாம அடிச்சிருக்கிறார். நடந்த நிகழ்ச்சி ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் காட்சி தெரிஞ்சா எல்லாம் போய் பேசக்கூடாது, அது நிஜமா தாங்கிற நீ என்ன இப்படி சொல்லிடுற இப்ப சாமி கிட்ட போய் கேள் அப்படின்னு நடந்த நிகழ்ச்சி. அப்ப இந்த காட்சிகள் கொடுத்து அப்ப என்ன ஆயிப்போச்சு, ஒரு சொல்லிக்கிட்டு இருந்தா அடுத்தாவது பஸ்ல இருந்தவங்க அங்க அடிபட்டு இங்க எழுந்திருக்காங்க, அடுத்த பஸ்ல வந்தவங்க வந்து என்று சொல்றாங்க. சொல்ல போகும்போது இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க எல்லாம் இந்த மாதிரி அடிபட்டு கை கால எல்லாம் ஒழிஞ்சுட்டு இருக்கிறாங்க, உங்க பேரனும் உங்க அம்மாவும் உங்க அத்தையும் தப்பி இருக்கிறாங்க அப்படின்னு இங்க வந்து சொல்றாங்க. அவர் தான் சொல்றாரு, பட் இல்ல நாம சாமி என்ன சொல்ற பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க பொய் சொல்லலாம்னு சொன்னீங்கன்னா என்ன தப்பு, தியானத்துல இருந்து நான் உங்க அப்பா ரெண்டு பண்ண. இது ஒரு சம்பவம். டாக்டர் கிருஷ்ணன் இருக்கிறாரு, இந்த மாதிரி அந்த பையன் காட்சியில் இருக்க போகும்போது இதுக்கு பக்கத்துல மூணு ட்ரெயின் ஒன்று கூட மோதும். அந்த மூணு ட்ரெயின் சொன்ன உடனே அடே ரெண்டு ட்ரெயின் தான்டா மோதும் டாக்டர் சொல்றாரு, மூணு ட்ரெயின் எப்படின்னா அடே மூணு ட்ரெயினும் மோதி கிடக்குது அப்படிங்கன்னா அவன் பேப்பர்ல வருங்கிறான். ஏய் பேசாம இருந்த வண்டு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிருஷ்ணன் மறுநாள் காலையில பேப்பர் வந்த உடனே அப்ப அவர் சொல்றாரு, ஏன்னா அந்த மூணு காட்சியும் தன்மையில் வந்து கொடுக்க செய்வதற்கு முந்தி செய்தேன், ஏன்னா அந்த அருள் உணர்வுல என்ன தப்பான வழியில பதிவு செய்யிட்டேன்னா உங்களுக்கு காட்சி எது வேணும், இந்த அருளிப்பெரும் அந்த ஒளியின் தன்மை காட்சியாகவே இருளை நிற்க வேணும்னுதான் அதை பூரா மாற்றி இப்ப கொண்டாரு. தனிகிறார் யாரா போகும்போது இந்த காட்சிகளை பற்றி தான் தெரியணும். அப்போ ஒருத்தர் வந்தானே நல்லவனா கெட்டவனா பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அப்போ அவங்க கிட்ட கெட்ட புதியெல்லாம் நுகரவும் கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கெட்டதெல்லாம் நுகர்ந்து வேணையும் நுகஞ்சு கெட்டதா ஆக்கிடுவாங்க. நல்லவர் நம்ம கொடுத்த சக்தி எதுக்கு போகுது, இவன் நல்லவனா கெட்டவனா நம்ம ஏமாத்துவானா அப்படிங்கிறதுல எண்ணும்போது இந்த உணர்வு அவன் உடனப்பூரம் நாம் இருக்கிற தப்பெல்லாம் எடுத்துட்டு இப்போ கடைசியில் என்ன ஆகி போகும், நாம் அறிய செய்து கொடுத்த சக்தியை இறக்க செய்து துன்பத்தை தான் வளர்த்துக்கிடுவாங்க. அதனால் துன்பத்தை நீக்கிறதுக்கு காட்சி இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வும் அந்த அகண்ட அண்டத்தின் மண்டத்தில் உங்களை சேர்க்கிறதுக்கு தான் பெருசு இந்த ஆயுள்கால மெம்பருங்கிறது. ஏன்னா முந்தைய காட்சிகளுக்கும் கொடுத்தேன், அதை நம்ம எல்லா சாட்சிக்கும் இந்த மாதிரி நடக்கும் அவங்களால அறிய முடியும்னு அறிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி கொடுத்தது. நிறைய நிறைய பேர் காட்சிகளை நிறைய சொல்லுவாங்க. அப்ப அது நடந்து என்ன நடந்தது, இந்த மாதிரி தெரிஞ்சது, இந்த மாதிரி வந்ததெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்தில் இந்த வேற ஒன்றும் வேண்டியல, நம்ம இங்கதான் அம்பாசமுத்திரத்தில் எடுத்துங்களேன், காட்சிகளை கிடைக்குது, பையனுக்கு பச்சளை மூலிகை வந்தது, பல நோய்கள் எதாவது வந்தாங்க, விட்னரி டாக்டர் தலைவலி நீரா வந்தது, அந்த பச்சளை தலைமாட்டில் வச்சேன்னா அது தலைவலி காணாம போச்சுன்னு ஒரு நாளைக்கு 12 ரூபா மாத்திரை. அதே சமயத்தில் இந்த காட்சிகள் கிடைச்ச உடனே அண்ணாத்தா என்ன செய்தாரு, அதை கேடுறான் இதை கேடுறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேட்கறதுக்கு, இவன் காசு கேட்கா இந்த கொய்யாப்பழம் வருது காசு வருதுன்னா நீ இன்னும் நிறையா சொத்து வேணும்னு கேடுற அப்படின்னு, சொத்து வேணும்னு கேட்குறேன்னு இவன் என்ன செய்யறாங்க, சினிமா போடுறதுக்கு காசு வேணும், காசு இல்லை நீ ஏண்டா காசு இல்லைன்னா அடுத்த அப்படி ரெண்டு தரம் கேட்குறேன் கேட்கறேன்னா உன்னை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு படுக்க சொல்லிட்டாரு யாருங்க குருநாத் பாயின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 10 நாளைக்கு நீ பஸ் ஸ்டாண்டில் படுக்கணும் வீட்டில் படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இதன் பிறகு நான் அப்ப பஸ்ல இருந்து இறங்கினேன், என்னை பார்த்தவொடனே ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி சத்தம் போடு தான் பூசுங்க. குருநாதர் என்னை தண்டனை கொடுத்தாரு, என்ன தண்டனை, என்னை பஸ் ஸ்டாண்ட்லயே படுக்க வச்சுட்டாருங்க, தினமும் ராத்திரிங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் சம்சாரம் நானும் இங்க வந்து படுக்க சொல்லிட்டேன், என் சாமி என்னங்க என்ன நானும் செய்தேன் அது வேணும் இது வேணும்னு கேட்டேன், அவன் என்ன செய்தான் சினிமாவுக்கு போகணும் அதுக்கு வேணும்னு காசு கேட்டான், ஏய் குருநாதர் சொல்லியிருக்காரு இல்லடான்னு சொன்னேன், அவர் இப்படியே நீங்க தண்டனை கொடுத்தாருன்னு சொல்ல பஸ்ல ஐயா அந்த டாபஸ் வரப்பும் இங்க வந்து ஈஸ்வரா குருதேவன் சரிய சட்டமும் நடந்த நிகழ்ச்சிகள் தான். ஏன்னா இந்த காட்சிகள் அந்த கொய்யாப்பழம் வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சு இது ஒன்று இந்த காட்சிகள் வருது அப்படிங்கன்னா ஆசை எங்க போகுது. அதே மாதிரிதான் அம்பாசமுத்திரத்தில் அந்த காட்சிகள் வந்து பச்சளை வந்து பல வேணும் இருக்கிறவங்களும் அப்பா கூப்பிட்டு அவர் இது வருது அது வருது அப்படிங்கிறது சும்மா கேளுங்க கேளுங்க கேளுங்கன்ட்டு அவன் என்ன செய்யும் கேளுங்கன்னு சொன்னவொடனே அவங்க கொஞ்சம் கிராக் பண்ண ஆரம்பிச்சு, ஏன்பா நீ இந்த மாதிரி பண்ண ரெண்டு பேருக்குள்ள சண்டை அது கிடைச்சது சரி ஏதோ சந்தர்ப்பத்தில் தெரியக்கூடிய வாய்ப்புகளை நான் பண்ணணும் படி எல்லாருபடி கிடைச்சல அங்க அந்த இவ்வளவு தூரம் கிடைச்சது கைப்பற்றி கொண்டு வர முடியல, காட்சிகளை கொடுத்தோ பல பொருள்களையே இதெல்லாம் இயற்கை சக்தியும் அந்த இயற்கை சக்தியை உறங்கி இந்த உணர்வின் தன்மை அப்படி வளையும். இவ்வுடலுக்குள் பதிவு செய்த உணர்வுகள் அகசின் கண்ட உணவின் தன்மை இங்க கொடுக்க போகும்போது அந்த உணர்வு கையிலே அந்த இதழ் அந்த கையில அந்த முன்னாடி உருவாகும். அவளுக்குரிய உண்மையை தெரிஞ்சு முந்தெல்லாம் நான் இதில் நம்ம கேதார்நாத் போயிருக்க பத்ரிநாத் போயிருக்கும்போது முந்த இந்த படங்கள்ல சொல்லிட்டு போவேன், இந்த படத்தை பாருங்க ஏதாவது கிடைக்கும், அப்போ அந்த படத்துல இருந்து மருந்தெல்லாம் வரும் செய்யாதல்ல எல்லாம் செய்துட்டு இதெல்லாம் என்ன ஆகுதுங்க கடைசியில் இந்த ஆசை வரும் நாம சொல்றேன் உண்மையாக ஆசை போகுது உடல் ஆசை வரும் இதெல்லாம் நிறுத்தி காமிச்சு நிறைய பேருக்கு இப்ப என்ன செய்யறாங்க இந்த சக்கரை கொடுத்தா சக்கரத்தை வந்து இதை மருந்து வருதாமே உபயோகி வருதாமே முந்தி நான் சக்கரை கொடுத்தேன் அதெல்லாம் மருந்துங்களை எங்களுக்கு அதை வருமானு கேட்கறாங்க சிலர் எதுமேல ஆசை போகுது பாருங்க இல்லை அதில் வந்து துருணை சித்திரம் அருள் வரும் உங்களுக்கு இருளி போக்கு இந்த அருள் கிடைக்கும் உண்மையை அறிந்து கொள்ள போகணும் இதெல்லாம் வராதுங்களா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா பழைய ஆளுகளுக்கு சொல்லி இந்த மாதிரி சக்கரம்னா அதுல வரும் சொன்னா அந்த ஆவால வரக்கூடிய அருளை பெற ஒண்ணும் இல்லை இருளை பெற ஒண்ணு தான் கேட்கறாங்க. ஆசை என்று ரொம்ப இருள் தானே, ஆசை என்ற ஒரு பொருள் வரப்போகும்போது மற்ற சிந்திக்கும் தானே அப்ப இருளுக்கு தான் போறாங்க. அந்த அருளை பெற வேண்டிய தெரிஞ்சுக்கணும் அந்த அறிவை தெரிஞ்சா அந்த ஒளிக்கு போறோம். ஏன்னா இதெல்லாம் என்னன்னு ஆயுள்கால நம்பரா இருக்கக்கூடியவங்களுக்கு நம்மளுக்கு எது தேவை, இது பெரும் சொத்து, கோடிக்கணக்கில் குவித்தாலும் கிடைக்காத சொத்து, அந்த கோடிக்கணக்கான உணர்வின் தன்மை இந்த உடலுக்கு பின் என்றும் ஏகம் தனவே. இங்க ஏகாதசி வைகுந்த ஏகாதசி நாம் எதுவுமே நம்மை அழித்திட முடியாது, என்றுமே நிலையானது. ஆக இந்த சரீரத்தை பெறுவதற்கு தான் இந்த மனிதன் கடைசி நிலை இதுதான். அதனால ராமாயணத்துல தெளிவா கொடுக்காங்க சீதா எங்க போறது சாப்பிட்ட சொத்தல் உடல் போது பூமி பழுந்து மறுபடியும் இங்க மண்ணுக்கு தான் போகுது, மண்ணுக்கு போற உடலுக்கு ஏன் இந்த மாதிரி அவசியப்படுறோம் ராமாயணத்துல தெளிவா கொடுக்குறாங்க. உணர்வின் தன்மை சீதா உணர்வின் தன்மை ஒளியின் அறிவாகவும் இருளுக்கு சிக்காத தன்மை கொண்டு விஷ்ணுடன் அப்ப அங்க போய் சொர்க்கம் அடைகிறது அப்படின்னு ராமாயணத்தில் இவர் இந்த ராமாயண கதையே உங்களுக்கு தெரியல. இப்ப நம்ம அவங்ககிட்ட சொல்லி எதை நிரூபிக்கிறது சீதா பாரு இத்தனை பண்ண ராமன் பாரு சந்தேகம் அப்படின்னு இந்த சந்தேக உணர்வு தான் கொடுக்குறாங்களே தவிர உள்ளுக்கு எத்தனை மூலம் இருக்குன்னு சொல்லிட்டு அறியாருட்டாங்க. அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் ஆயுள்கால மெம்பராக ஆகணும்னா எப்படி பேருக்கு மெம்பர் அல்ல, இயற்கையிலே ஆயுள் கால மெம்பர் ஆகணும், உங்க குடும்ப வாழ்க்கையிலோ நண்பர்களுடைய வாழ்க்கையிலோ இப்படி இறப்பும்போது அருளை பெற்று அவங்க இருளை போக்கக்கூடியவர்களாக மாறும். உங்க சொல்லின் தன்மை பிறருடைய தீமைகளை நீக்கக்கூடிய நிலை இருக்கணும். உங்க சொல்லின் தன்மை அவரை சிந்திக்கும் தன்மை ஊற்றி அவங்க சிக்கல் அந்த மீட்டக்கூடிய சக்தியாக மாறணும். ஒவ்வொருவரும் அந்த நிலை மாறணும். ஏன்னா இதுதான் ஆயுள் காலம் வந்தார். பெரிய தீமைகள் நமக்கு வராது, அருள் உணர்வு நமக்குள் பெருக்கும் சக்தி வரும். ஆக நீங்க மன உறுதி கொண்டு அருளை பெறுங்கள், இருளை அகற்றுங்கள் என்ற ஞானத்தை பேசி ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபக்குவ நிலை பெறக்கூடிய சக்திகளாக நீங்க மாறும். அப்ப அவர்களை பக்குவப்படுத்தும் போது அருள் உணர்வு நமக்குள் வராது. ஆக நாம பாசத்தால் உதவி செய்ய வேண்டிய உணர்வு வந்தால் அந்த வேதனை நிச்சயம் நமக்குள் வரும். ஆனால் வேதனை நீக்கக்கூடிய சக்திகளாக நீங்க மாறணுமே தவிர அருளை பெற வேண்டும், இருளை போக்க வேண்டும். இதனாலதான் நீங்க ஆயுள்கால நண்பராக அமையணும். நீங்க சாப்பிட்டு வாங்க, அடுத்து குளிச்சுட்டு அப்புறம் சக்கரத்தை கொடுக்குறேன், வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நல்ல உணர்வுகளை பெறுங்க. ஏன்னா அடுத்த சந்தர்ப்பம் வரும்போது அடுத்தவங்களுக்கு சில இதுகளை தொடர் வரிசை வரும். அதை நம்ம கேசட் மூலியமா தெரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லணும்னா உட்கார்ந்துருக்கு, நேரமே பத்தாது. நல்ல நான்